الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد نبي الأول نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة جنيتكم مذبكم ريا سهودر سهودريك لي السلام عليكم ورحمة الله وبركاته نام إن دارت الوارم والتوارم آخر قريتو ذر محمد صلى الله عليه وسلم النار வாழ்க்கை வரலாற்றின் முக்கிய குறிப்புகளை ரஹீக்குல் மக்தூம் என்ற நூலை அடிப்படையாக வைத்து இந்த இடத்திலே நாங்கள் தொடர்ந்து கற்று வருகின்றோம். அந்த தொடரில் நாம் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைஷி காஃபிர்களுடன் ஏற்படுத்தி கொண்ட சமாதான உடன்படிக்கை, அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரம் ஒரு புதியதோர் திருப்பு முனையை நோக்கி நகர்ந்தது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வெளியே உள்ள பல நாடுகளுக்கு பல இடங்களுக்கு அங்கே இருந்த மன்னர்கள் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்து கடித தொடர்பை நபி அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட விவகாரம். அந்த தொடர்புகளின் பொழுது சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றதாகவும் மற்றும் சிலர் இஸ்லாத்தை ஏற்க பின்வாங்கிய பொழுதிலும் நல்ல முறையில் சிலர்கள் நடந்து கொண்டார்கள். ஒரு சிலர்கள் மாத்திரம் அவர்களுடைய பதில் வரவேற்கத்தக்கதாக இருக்கவில்லை. அதன் விளைவாக அவர்கள் அவர்களுடைய ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்ட விடயங்களை எல்லாம் இந்த இடத்தில் நாம் கடந்த ஓரிரு அமர்வுகளிலே நாங்கள் பார்த்தோம். இந்த நிகழ்வுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர், அவர்களை பற்றி, அவர்கள் போதிக்கக்கூடிய இந்த கொள்கை பற்றி ஒரு விளக்கம் அந்த முக்கியமான நாடுகளிலே பரவலாக பேசப்பட்ட நிலையில் இருந்தது. அதுவே ஒரு பெரிய வெற்றியாகத்தான் அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டது. இதைத் தொடர்ந்து முக்கியமான ஒரு யுத்தம் அடுத்த ஹிஜ்ரி ஆண்டு, அதாவது இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு யுத்தத்தின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகின்றார்கள். அதற்கு இடையில் ஒரு சிறிய ஒரு யுத்தத்தையும் நபியும் தோழர்களும் சந்திக்கின்றார்கள். அந்த யுத்தத்துடைய பெயர் கஸ்வத்துல் காபா அல்லது கஸ்வத்து ஜூ கரத், கஸ்வத்து ஜீ கரத் என்று சொல்லப்படக்கூடிய ஜூ கரத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஏற்பட்ட ஒரு யுத்தம். இது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு. இதனுடைய பின்னணியை பார்க்கக்கூடிய நேரத்தில், இந்த யுத்தத்துக்கான காரணத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடத்தில் இருந்த அந்த சினை ஒட்டகைகளை ஜூ கரத் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு தங்களுடைய சில மேய்ப்பாளர்களை அனுப்பி அதை மேய்க்க விடுவார்கள். அப்படி மேய்ப்பதற்காக விட்ட சமயத்தில் அந்த இடத்திலே இருந்த பனு ஃபஸாரா கோத்திரத்தினர்கள் அந்த ஒட்டகைகளை அப்படியே கடத்தி சென்றார்கள். இதன் விளைவாக ஒரு அசம்பாவிதம் அந்த இடத்திலே நடைபெறுகின்றது. இந்த யுத்தத்துடைய முக்கிய வீரராக கருதப்படக்கூடிய சலமத் இப்னு அல் அக்வா, சலமத் இப்னு அல் அக்வா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில், புகாரி முஸ்லீமில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதனுடைய சாராம்சத்தை நூலாசிரியர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். புகாரி முஸ்லீமுடைய அறிவித்தல்களை பார்க்கக்கூடிய நேரத்தில், ஹைபருடைய யுத்தத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர்தான் இந்த யுத்தம் நடைபெற்றதாக அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் சரித்திர ஆசிரியர்களே சிலர் இது வந்து ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னால் நடந்ததாக, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னால் நடந்ததாக அவர்களுடைய நூல்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இது சரியானதாக இல்லை. ஏனென்றால் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சலமத் இப்னு நக்வா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ரிவாயத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில், இது ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கும் ஹைபருடைய யுத்தத்துக்கும் இடைப்பட்ட அந்த குறுகிய காலப்பகுதியில் தான் இந்த யுத்தம் நடந்தது என்பதே ஆதாரபூர்வமாக இங்கே நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்த அந்த காலத்தை குறித்து சொல்வதும் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த யுத்தத்துடைய வீரராகிய சலமத் இப்னு அக்வா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டகைகளை, அந்த சினை ஒட்டகைகளை மேய்ப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு வெளியே உள்ள அந்த தூக்கரத் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த மேய்ப்பாளர்களுடன் ரபா என்று சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய ஒரு அடிமையும் அதை கண்காணிப்பதற்காக செல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த ரபாஹுடன் அபூ தல்ஹாவுக்குரிய ஒரு குதிரையிலே நானும் ரபாகும் ஏறி பயணித்துக் கொண்டிருந்தோம். அந்த மேய்க்கக்கூடிய ஒட்டகைகளை கண்காணிப்பதற்காக வேண்டி நபியவர்களால் அனுப்பப்பட்ட ரபாஹுடன் அவர்களுடைய அடிமை நானும் ஏறி பயணித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே அப்துர் ரஹ்மான், அந்த ஃபசாரா கோத்திரத்தினர்களுடைய ஒருவன் அப்துர் ரஹ்மான் அல் ஃபசாரி என்று சொல்லக்கூடியவன், அந்த ஒட்டகைகளை எல்லாம் மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மேய்ப்பாளனையும் தாக்கி அந்த இடையரையும் கொலை செய்துவிட்டு அந்த ஒட்டகைகள் அனைத்தையும் கடத்தி சென்று விட்டார்கள். இது ஒரு வழிப்பறி கொள்ளையாகத்தான் கருதப்படுகின்றது. அந்த நேரத்தில் உடனடியாக சலமத் இப்னு அக்வா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் உடனடியாக அந்த அபூ தல்ஹாவுடைய குதிரையிலே ரபாஹ் நபி அவர்களுடைய அடிமையை ஏற்றி இந்த செய்தியை நபி அவர்களுக்கு உடனடியாக எத்தி வைக்கும்படி அவரை நான் அனுப்பிவிட்டு நான் என்ன செய்து விடுகின்றேன், ஒரு மலையுச்சியின் பக்கம் ஏறி மதீனா பக்கமாக நான் முன்னோக்கி மூன்று தடவையாக யா சபாஹா என்று சொல்லி சப்தமிட்டு அழைத்தேன். இந்த யா சபாஹா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பொதுவாக அந்த காலத்திலே ஏதாவது ஒரு அனர்த்தம் நிகழ்ந்துவிட்டால் அதற்கான ஒரு சப்தம், அதை பற்றிய ஒரு எச்சரிக்கையை மக்களுக்கு விடுப்பதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சார பணியுடைய ஆரம்ப கட்டத்திலே அபூ குபைஸ் மலையிலே ஏறி என்ன சொன்னார்கள், வா சபாஹா அல்லது யா சபாஹா என்றுதான் அழைத்தார்கள். அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் அந்த சத்தம் கேட்கக்கூடிய இடத்தை நோக்கி வருவார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் அந்த தொலை தொடர்பு சாதனங்கள் இருக்கவில்லை. இந்த முறையில் தான் மக்களுக்கு ஒரு செய்தியை எத்தி வைப்பதற்கு ஆன ஒரு முறையாக இதை அந்த பழங்காலத்திலே அவர்கள் கண்டெடுத்திருந்தார்கள். இந்த இப்படியான ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற தகவலை என்னால் முடிந்த அளவு சத்தமிட்டு நான் கொடுத்துவிட்டு நான் என்ன செய்து விட்டேன், அந்த ஃபசாரா கோத்திரத்தினர்கள் இந்த ஒட்டகைகளை கடத்தி செல்லுகின்றார்கள். தனியாக சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கின்றார்கள், அந்த காவிர்களை, அந்த கூட்டத்தினர்களை அப்படியே பின்துயர்ந்து அவர்களின் மீது அம்புகளை எரிந்தவர்களாக நான் அவர்களை துரத்தி செல்கின்றேன். இது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத்தில் சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள். அவர்கள் அப்படி அம்புகளினால் அவர்களை தாக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கவிதையையும் பாடிக்கொண்டு சொல்லுகின்றார்கள், ஹுதுஹா அனபுனுல் அக்வாஇ வல் யௌமு யௌமுர் ருத்தாஇ, ஹுதுஹா இதோ என்னுடைய இந்த அம்புகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அனபுனுல் அக்வா, நான் தான் இபுனுல் அக்வா, அக்வாவுடைய மகன் நான், சலமத் இபுனுல் அக்வா, நான் அக்வாவுடைய மகன் என்று சொல்லி ஒரு பெருமை சார்ந்த ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லிக்கொண்டே செல்லுகின்றார்கள். வல் யௌமு யௌமுர் ருத்தா, இன்றைய தினம் தான் பால் குடிக்கக்கூடியவர்களுடைய நாள். யௌமுர் ருத்தான்னு சொன்னால் பால் குடிக்கக்கூடியவர்களுடைய நாள் அப்படின்னு அர்த்தம் என்ன, இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பால் குடிக்கக்கூடியவர்களுடைய நாள் என்றா இன்றைய தினத்தில் விளங்கும் உண்மையாக வீர பெண்களிடத்திலே பால் குடித்தவர்கள் யார், கோழையான இழிவானவர்களிடத்திலே பால் குடித்தவர்கள் யார் என்பதை இன்றைய தினத்திலே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்படின்னு அர்த்தம் என்ன, நான் ஒரு வீர பெண்ணிடத்திலே பால் குடித்தவன், என்னுடைய தாக்குதலுக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, ஓடுகின்றீர்கள் கோழையர்களை என்ற அடிப்படையில் அவர்களுடைய அந்த மனதை அப்படியே அவர்களிடத்தில் இருந்த அந்த தைரியத்தை குன்ற வைப்பதற்காக குறைப்பதற்கான வார்த்தை இது. யுத்தங்களில் இப்படியான வார்த்தைகளை, பெருமைக்குரிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவதில் பிரச்சனை கிடையாது. நபி அவர்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், யாரே அபூ துஜானா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யுத்த களத்திலே ஒரு வீர நடை ஓடுவார்கள், அது ஒரு பெருமையுடைய நடையாக இருக்கும். அவர்கள் சிவப்பு நிறத்துடைய ஒரு தலப்பாகையை அணிந்து அவர்களுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அசைவு அசைந்து ஒரு நடை நடப்பார்கள். அதை நபி அவர்கள் அமைதியாக இருந்து பார்ப்பார்கள். இன்ன ஹாதிஹி மிஷ்யத்துன் யுக்திபுஹுல்லாஹ் யுக்திபு அல்லாஹ் அல்லாஹு தஆலா வெறுக்கக்கூடிய ஒரு நடைதான் இது. இல்லா ஃபீ ஹாதல் மௌத்தின், இந்த இடத்திலே இதுக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கி இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். யுத்தத்தில் சில விதிவிலக்குகள் இருக்கின்றது. இந்த யுத்த களத்திலே அந்த எதிரிகளை அச்சுறுத்துவதற்காக வேண்டி அந்த அபூதுஜானாவுடைய நடை, அவர்கள் ஒரு உசும்புதலுடன் ஒரு உற்சாகமான ஒரு நடையை நடந்து ஆடி அசைந்து அவர்களுடைய அந்த ஆயுதத்துடன் வாளுடன் அவர்கள் அப்படியே களத்திலே குவிப்பார்கள். அந்த நடையை பார்த்து நபி வந்து சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல கூட நபி அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய மெசேஜ் அவங்க விட்டதில்லை, இப்படி நடக்கக்கூடாது, இந்த நடை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஆனா இல்லா ஹி ஃபீஹாதல் மௌத்தின், இந்த இடத்துல இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. என் காவிர்களை எதிரிகளை சந்திக்கக்கூடிய நிலையில, அதனால யுத்தத்தில் சில நேரங்களில் அல் ஹர்பு ஹுதான்னு சொன்னார்கள் நபிங்க. யுத்தம் என்று சொன்னாலே என்ன செய்வது, அது சூழ்ச்சி சார்ந்ததுதான். சில நேரங்களிலே சில தந்திர முறைகளை யுத்தத்துடைய நலனே நபி அவர்கள் அனுமதித்து இருக்கின்றார்கள். பொய் சொல்லுவதற்கு கூட யுத்தத்திலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது சில கட்டங்களிலே. அந்த அடிப்படையில் ஒரு பெருமையான வார்த்தை, அனபுனுல் அக்வா, நான் தான் அக்வாவுடைய மகன் என்று சொல்லி பெருமிதமாக அவர்கள் சொல்லிக்கொண்டே, இன்றைய தினத்திலே யார் உண்மையாக பால் குடித்தவர்கள் என்று சொல்லி இங்கே உங்களுக்கு பார்க்கலாம் என்று சொல்லி அவர்களை துரத்திக் கொண்டே நான் சென்று கொண்டிருந்தேன். சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் அநேகமானவர்களுக்கு நான் காயங்களை ஏற்படுத்திக் கொண்டே நான் போய்கொண்டிருந்தேன். அவர்கள் யாராவது ஒரு குதிரை வீரர் என்னை நோக்கி திரும்பி வந்தால் நான் உடனடியாக ஒரு மரத்தின் பக்கம் நான் ஒளிந்து கொள்வேன். அப்ப அந்த இடத்துல மரங்கள், அதாவது நிறைய மரங்கள் இருந்ததனால் தான் இதுக்கு இந்த யுத்தத்துக்கு வந்து கஸ்வத்துல் காபா, காபான்னு சொன்னால் காடு கண்டக்கிறது, காட்டு யுத்தம் என்று சொல்லி இதுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுல நிறைய மரங்கள் இருந்த ஒரு பகுதியில் தான் அந்த யுத்தம் நடைபெற்றதன் காரணமாக. ஆகவே அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவங்க யாராவது திரும்பி வந்தாங்கன்னு சொன்னா நான் கொஞ்சம் மறைந்திருப்பேன், அதற்கு பின்னால் அவனை மறைந்து தாக்கி அவனிலே காயத்தை ஏற்படுத்துவேன். அவர்கள் அப்படி அந்த கூட்டம் இந்த கடத்தி செல்லக்கூடிய ஒட்டகைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள், வேகமாக ஓட்டமும் நடையுமாக போய்கொண்டிருக்கின்றார்கள். சில மலைகளுக்கு இடையிலே, மலைகளுக்கு இடையிலே இறுக்கமான நெருக்கடியான இடங்களில் எல்லாம் அவர்கள் செல்வார்கள். அந்த நேரத்திலே நான் மலைக்கு மேலால் இருந்து அவர்களுக்கு கல்லினால் அடிப்பேனேன். பெரிய ஆயுதங்கள் எதுவும் கிடையாது, அம்புகளை வைத்திருக்கின்றார், வேற பெரிய ஆயுதங்கள் கிடையாது. இப்படியே அவர்களை பின்துயர்ந்து சென்று கொண்டே இருந்தேன். அவர்கள் எடுத்துக் கொண்டு போன அந்த ஒட்டகைகளை எல்லாம் அவர்கள் விட்டுவிடும் அளவுக்கு நான் அவர்களை தாக்கினேன். தனியாக ஒரு மனிதர் சலமா, அந்த அவர்கள் விட்டுவிடக்கூடிய ஒட்டகைகள்லாம் எனக்கு பின்னால் வச்சுட்டு அதை அவர்களை நான் விடவில்லை, அவர்களை தாக்கிக் கொண்டே போனேன். அவங்க விடக்கூடிய ஒட்டகம் எல்லாம் எனக்கு பின்னால அப்படியே நிறுத்தி வைத்து விட்டு நான் தாக்கிக் கொண்டே போனேன். போகக்கூடிய வேகத்தில் அவர்களினால இன்னும் தாக்கு பிடிக்க முடியாத நேரத்தில் அவர்கள் அணிந்திருந்த போர்வைகளை கலட்டி அதே போன்று ஈட்டிகளை எல்லாம் வீசி விட்டு செல்ல ஆரம்பித்தார்கள். அவைகளையும் ஒரு இடத்துல சேகரித்து அதுல ஒரு அடையாளத்தை வச்சேன். ஏன், இப்ப மதீனாவுல இருந்து நபியவர்கள் படையெடுத்து வருவார்கள், மெசேஜ் போயிருக்குது நபிக்கு, அவருடைய அடிமையின் மூலமாக மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். அதே நேரத்தில் நானும் சத்தமிட்டு ஒரு அச்சுறுத்தல் நிகழ்ந்திருக்கின்றது என்ற தகவலை நான் கொடுத்திருக்கின்றேன். அதனால அவர்கள் வருவார்கள், வந்தால் இந்த பாதையில் தான் நான் இவர்களை துரத்தி செல்கின்றேன் என்பதற்கான அடையாளமாக அவர்களிடத்தில் இருந்து அவர்கள் விட்டுவிட்டு சென்ற அந்த போர்வைகளையும் ஈட்டிகளையும் ஒரு இடத்திலே நான் ஒரு குவியலாக குவித்து அந்த இடத்திலே சில கற்களை வைத்து ஒரு அடையாளமாக வைத்துவிட்டு நான் விடவில்லை, அவர்களை துரத்தி கொண்டே சென்று கொண்டே இருந்தேன். இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே மதீனாவுடைய படை வருகின்றது. அவர்கள் ஒரு இடத்துக்கு சென்று ஒரு இடத்திலே சாப்பிடுவதற்காக, பகல் சாப்பிடுவதற்காக உட்காருகின்றார்கள். நான் மலையுடைய மேல் பகுதியிலே இருந்து அவர்களை நான் கவனித்தேன். அந்த நேரத்திலே நான்கு பேர்கள் என்னை நோக்கி வருகின்றார்கள். அப்பொழுது நான் கேட்கின்றேன், ஹல் தஅரிஃபூனனி, நீங்க என்ன தாக்க வர்றீங்களா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அன சலமத்துபுனுல் அக்வா, நான் தான் சலமத்துபுனுல் அக்வா, லா அத்லுபு ரஜுலன் மின்கும் இல்லா அத்ரக்துஹு, உங்களை யாரையாவது கொல்லணும்னு நினைச்சா நான் கொல்லுவேன். இதெல்லாம் என்ன செய்யறது, அச்சுறுத்தல் வார்த்தைகள் தான். நீங்க யாரும் என்ன அடையணும்னு நினைச்சா என்ன நெருங்க முடியாது, நான் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் நான் என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை போட்டதும் அவர்கள் அப்படியே பின்வாங்கி சென்று விட்டார்கள். அப்படியே இருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே அந்த மரங்களுக்கு இடையினால் மதீனாவுடைய படையுடைய முதல் பகுதியினர்கள் வருகின்றார்கள். அதிலே முதலாவதாக அஹ்ரம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அதைத் தொடர்ந்து அபு கதாதா வருகின்றார்கள், அதைத் தொடர்ந்து மிக்தாத் இப்னு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய மூன்று போராளிகளும் அவர்கள் குதிரை வீரர்கள். அந்த குதிரைகளிலே அவர்கள் ஏறிய வண்ணம் வேகமாக நான் இருக்கக்கூடிய திசையை நோக்கி வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே அஹ்ரமுடன் யாரே அப்துர் ரஹ்மான் பனு ஃபசாரா கோத்திரத்தினர்களே அந்த ஒட்டகைகளை கடத்தி சென்ற தலைவனாகிய அப்துர் ரஹ்மான் அல் ஃபசாரி அஹ்ரம் இவர்களை சந்திக்கின்றான். சந்தித்த நேரத்திலே உடனடியாக யார் இந்த அஹ்ரம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரழியல்லாஹு அன்ஹு அவன் ஏறி இருந்த குதிரையுடைய காலை வெட்டி விடுகின்றார். வெட்டினதும் அந்த சந்தர்ப்பத்திலே பார்த்து அவனுடைய கையிலே இருந்த ஒரு அம்பினால் யாரை அஹ்ரமை தாக்கி கொலை செய்து விடுகின்றான். கொலை செய்துவிட்டு அவர் ஏறி வந்த இந்த குதிரையிலே அவன் மாறி ஏறிக்கொண்டான். இதெல்லாம் யுத்தத்தில் இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு இலகுவாக இருக்கும். அந்த 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 காலத்தில் யுத்தம் அப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு தானே யுத்தம் என்று சொன்னால் யாருக்கு மிகப்பெரிய கோழைக்கும் பெரிய ஒரு யுத்தத்தை வழிநடத்தலாம். பெரிய கோழைகளுக்கெல்லாம் யுத்தங்களை வழிநடத்தலாம். எதில் இருந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்து யுத்தத்தை வழிநடத்தலாம். ஆயுதத்தை பார்த்திருக்காதவர்கள் கூட இன்றைக்கு பெரிய பயிற்சிகள் எடுக்காதவர்கள் கூட பெரிய யுத்தங்களை நாடுகளை தேசங்களை அழிப்பதற்கு திட்டமிடுகின்றார்கள். ஆனால் அந்த காலத்தில் அப்படியல்ல யுத்தம் இருந்தது. வீரர்கள் யார் என்பதை களத்திலே பார்க்கலாம். களத்தில் நேருக்கு நேர் சந்தித்தால் யார் கோழையர்கள் யார் வீரர்கள் என்பதை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் அந்த அப்துர் ரஹ்மான் அவன் ஒரு வீரன் தான். அந்த அவன் உடனடியாக அவனுடைய குதிரையுடைய கால் அறுக்கப்பட்டிருக்கின்றது. அஹ்ரமை கொலை செய்துவிட்டு மாறி அவருடைய அவருடைய குதிரையில் இவன் ஏறிக்கொண்டான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அபு கதாதா உடனடியாக குறுக்கிட்டு அவனை கொலை செய்து விட்டான். அவனை கொலை செய்து விட்டார்கள். இப்பொழுது இந்த நிலையை பார்த்ததும் அந்த மக்கள் இன்னும் வேகமாக ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். தலைவர் அங்கே பழி போகிவிட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார். இனி நாங்கள் இருந்து இந்த கூட்டத்தோட தாக்கு பிடிக்க முடியாது என்று வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். நான் விட்டபாடு இல்லை. யார் சொல்கிறார்கள் இந்த செய்தி எல்லாம்? ஹதீஸ்ல அவங்களே சொல்றாங்க, சலமா, நான் அவர்களை விட்டபாடு இல்லை, நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். நான் வேகமாக என்னுடைய நடந்தே நான் ஓடிக்கொண்டிருந்தேன். எனக்கு வாகனம் எதுவும் இல்லை, நான் நடந்து ஓடிக்கொண்டே இருந்தேன். சூரியன் மறையும் நேரம் வருகின்றது. அந்த நேரத்திலே ஒரு பள்ளத்தாக்கிலே இருக்கக்கூடிய தூக்கரத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே இருந்த ஒரு நீரூற்று அல்லது ஒரு நீர் தடாகத்தின் பக்கம் அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வருகின்றார்கள். ஏன் நீண்ட நேரம் அவர்கள் ஓடியிருக்கின்றார்கள், கடும் தாகத்தினால் தண்ணீர் குடிக்க வந்திருக்கின்றார்கள். அவர்களில் யாருக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்க விடாமல் அந்த இடத்திலே இருந்து அவர்களை துரத்தி அடித்துக் கொண்டே இருந்தேன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இஷாவுடைய நேரமாகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கூட்டமாக படையினர்களுடன் அந்த இடத்திலே வந்து விட்டார்கள். அப்பொழுது நான் வந்ததும் சொன்னேன், அல்லாஹுடைய தூதரே, இதோ இந்த கூட்டத்தினர்கள் ஓடுகின்றார்கள். அவர்களுக்கு அவர்களை இவ்வளவு தூரம் துரத்தி வந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுப்பதற்கு அவர்களுக்கு நான் குடிப்பதற்கு அவகாசம் அளிக்கவில்லை. அவர்களை நான் துரத்தி விட்டேன். நீங்க ஒரு 100 போராளிகளை எனக்கு தந்தேங்கன்னு சொன்னா அவர்கள் பயணிக்கக்கூடிய எல்லா குதிரைகளையும் அவர்களையும் கழுத்தோட பிடிச்சு உங்கள்ட்ட கொண்டு வைப்பேன். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு வீர பேச்சு! இப்படியாக சலமா சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் அமைதிப்படுத்துகின்றார்கள். எப்னல் அக்வா மலக்த ஃபஸ்ஜ என்ன சொல்றாங்க, எப்னல் அக்வா, இவ்வளவுமா, இவ்வளவு தூரத்துக்கே எக்ஸ்ட்ரீமாக மிகைத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வாருங்கள், நிதான போக்கை கடைபிடிங்கள். மலக்த ஃபஸ்ஜ என்ற அர்த்தம் என்ன? அவர்கள் கடத்தி சென்ற ஒட்டகைகள் அனைத்தையும் பிடிச்சிட்டீங்களே, இனி அவர்களுடைய குதிரையுமா நமக்கு தேவை? போகட்டும். இப்ப அவங்க கத்தபான் கோத்திரத்தினர்கள் இருக்கக்கூடிய இடத்தை அடைஞ்சிட்டாங்க. அங்க வந்து அவர்களுக்கு விருந்து அளிக்கப்படுகின்றது. தோற்கடிக்கப்பட்ட கூட்டத்துக்கு கத்தபான் அவங்க இன்னொரு கூட்டம், நபி அவர்களுக்கு மிக எதிராக இருந்த ஒரு பெரிய கூட்டம் தான் கத்தபான் கோத்திரத்தினர்கள். அந்த அகல் யுத்தத்திலே அவர்களுடைய கைவரிசைகளை பார்த்தோம். ஆகவே அந்த இடத்தில் அவர்கள் விருந்து உண்டு கொண்டிருக்கின்றார்கள். இனி கொஞ்சம் அமைதியாக இருங்க, இனி கொஞ்சம் அமைதி பெறுங்கன்னு சொல்லி நபி அவர்கள் யாரை சலமாவை சமாதானப்படுத்துகின்றார்கள். சொல்லிவிட்டு நபியர்கள் சொல்லுகின்றார்கள், அன்றைய தினத்திலே தான் ஹையுரு ஃபுர்சானினல் யௌம அபு கதாதா. இதெல்லாம் நபி அவர்கள் பாருங்கள், ஊத்திரடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை நபி அவர்கள் நன்கறிந்தவர்கள். அந்த திறமைகளுக்கு பாராட்டு வழங்கினார்கள். இது வந்து முக்கியமான விடயம் சொல்களே. என்ன சொல்லுகின்றார்கள், இன்றைய தினத்திலே எங்களுடைய குதிரை வீரர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? அபு கதாதா. சிறந்த குதிரை வீரர் அபு கதாதா, வகைரு ரிஜாலாத்தினா சலமா, நடந்து யுத்தம் செய்த கால்நடையாக நடந்து யுத்தம் செய்த வீரர்களே மிகப்பெரிய வீரர் யாரு? சலமா என்று சொல்லி சொல்லிவிட்டு மாத்திரம் இனி நபி அவர்கள் அந்த கனிமத்துகளை பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் விட்டு விட்டு சென்ற சில கொள்ளை பொருள்கள் இருந்தது, அதை பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில், பொதுவாக யுத்தத்தில் பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முறை இருக்கின்றது. வாகனத்தில் ஏறி யுத்தம் செய்தவர்களுக்கு இரண்டு பங்கு, ஏன் வாகனத்துக்கு கொண்டு அவருக்கு கொடுக்கப்படும், நடந்து யுத்தம் செய்தவர்களுக்கு ஒரு பங்கு தான் கொடுக்கப்படும். சலமாவுக்கு வந்து சலமா அதிகபட்சமாக இதுல ஈடுபட்டதுனால சலமா சொல்லுகின்றார்கள், எனக்கு நபி அவர்கள் இரு பங்குகளை கொடுத்தார்கள். சுபஹானல்லாஹ். ஆகவே இதெல்லாம் உற்சாகம் ஊட்டுவதற்காக வேண்டி நபி அவர்கள் கடைபிடித்த முறை. சவர்களே, இதுல எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான படிப்பினை நான் சொன்னால், ஒரு நண்பராக இருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சமுதாயத்தில் ஒரு முக்கிய பணியை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். இவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி ஏதாவது ஒன்றை நாங்கள் அதிகமாக கொடுத்ததிலே தப்பு தவறு கிடையாது. நபி அவங்க பல கட்டங்களில் இந்த முறையை கையாண்டிருக்கின்றார்கள், பல கட்டங்களிலே கையாண்டிருக்கின்றார்கள். மார்க்க விடயங்களை அதிகம் படித்தவர்கள் யார், அல்லாஹுவை அதிகம் அஞ்சியவர்கள் யார், பெருமிதமாக நபி அவர்கள் தோழர்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கின்றார்கள், பெருமிதமாக தோழர்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே என்னிடத்திலே ஒரு திறமை இருக்கின்றது, அதற்கு மாற்றமான ஒரு திறமை இன்னொரு சகோதரனிடத்திலே இருக்கின்றது என்று சொன்னால், அந்த திறமையை சொல்லி அவனை முற்படுத்த வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேருடைய சம்பவத்தை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள். ஃபிரௌனிடத்திலே அனுப்பப்பட மூசா தயார் செய்யப்படுகின்றார்கள். இப்ப மூசாவுடைய வாயிலே ஒரு கொன்னல் இருந்தது. ஏன்? ஃபிரௌனுடைய அந்த மாளிகையிலே அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அவர்கள் பரீட்சித்து பார்க்கப்பட்ட நேரத்தில், நபியா இவர் ஒரு சாதாரண குழந்தையா என்பதை பரீட்சித்து பார்க்கக்கூடிய நேரத்தில், அங்கே ஒரு தட்டத்தில் பேரீச்சம்பளமும் ஒரு நெருப்பு தணல் கட்டியும் வைக்கப்பட்டது. அவர்களுடைய கை எதன் பக்கம்? இத்தஃபீரில் சொல்லப்பட்ட விளக்கங்கள், அவர்களுடைய கை வந்து பேரீச்சம்பளத்தின் பக்கம் சென்ற நேரத்தில் அந்த கையை மலக்கின் மூலமாக அந்த கை மாற்றப்படுகின்றது. எதன் பக்கம்? நெருப்பு தணல் கட்டியின் பக்கம். அதை எடுத்து அவர்கள் வாயிலே போடுகின்றார்கள். அதனால் நாவுலே ஒரு கொன்னல் ஏற்படுகின்றது, நாவுலே ஒரு கொன்னல் ஏற்படுகின்றது. அதனால ஃபிரௌன் வந்து நல்ல சொச்சாதுரியம் படைத்தவன், அவனோட பேசுறதாக இருந்தால் மிக தெளிவாக வாதிட வேண்டும். இப்பொழுது மூசா தனிய போய் தடுமாற வேண்டி வருமே, என்னுடைய சகோதரன் ஹாரூன் இருக்கின்றான் இறைவா, அவர் வந்து அஃப்ஸஹு மின்னி லிசானா, என்னை விட நல்ல பேசுவார், நல்லாக தெளிவாக பேசுவாரே, அவரையும் நீ ரசூலாக அனுப்பே என்று கேட்கலாம். சாதாரணமான ரிக்வெஸ்டா வைக்கலாமா? அல்லாஹ்விடத்தில் தன்னை தூதராக அல்லாஹ் தெரிவு செய்திருக்க, என்ற சகோதரனுக்கும் தூதுவத்தை கூடனு கேட்கலாமா? மூசா கேட்கிறதாக இருந்தா மூசா அந்த தரத்தில் இருந்தாங்க, கலீமுல்லாஹ், அல்லாஹுடன் பேசிய நபி அல்லவா. அதனால அவர்களிடத்திலே அந்த நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் என்னுடைய கேள்வியை நான் கேட்கக்கூடியதை அல்லாஹு தாலா தட்டி கழிக்க மாட்டான் என்ற நம்பிக்கையுடன் கேட்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கின்றான். எதற்காக? தன்னுடைய சுயநலத்துக்காக கேட்டார்களா? மார்க்கத்துக்காக. அவனுக்கு தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும். ஏன்? அவன் அந்த மூசாவை தட்டுவதற்காக வேண்டி இதையும் பிரயோகித்தான். இந்த மூசா பேச்சு தெளிவில்லாத ஒருத்தர் தானே உங்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு, இவருடைய பேச்சை கேட்டு இவருடைய கொள்கையில நீங்க சேரணுமாண்டு கூட ஒரு கட்டத்தில் சொன்னானா இல்லையா? சொன்னான். அதனால் தான் ஏற்கனவே முன்கூட்டியே ஹாரூனையும் அழைத்து சென்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆகவே இதுல எதுக்கு இந்த சம்பவம் சொன்னேன்னு சொன்னா, ஞாபகம் வந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரத்தில் இருந்த திறமையை சொல்லி அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். இதுல தப்பு கிடையாது. இன்னைக்கு நம்மிடத்தில் அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கு, பிரச்சனை இல்லையா? நமக்கு ஒரு திறமை இருந்தால் அந்த இடத்துல நான் தான் இருக்க வேண்டும் நினைப்போம். இல்லை, என்னை விட சிறந்த ஒருவர் இந்த இடத்துக்கு வரலாம் என்றிருந்தால் அவரை முற்படுத்துவதுதான் தாராளத்தன்மை. ஆகவே நபி அவர்கள் சலமா தான் எங்களுடைய இந்த யுத்தத்திலே காலாட்படையிலே சிறந்தவர், மிக்தாத் தான். அதே நேரத்தில் யாரு? அபு கதாதா. அபு கதாதா தான் யாரு? குதிரை வீரர்களே சிறந்தவர்கள் என்று சொல்லி சலமாவுக்கு இரண்டு பங்குகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கின்றார்கள். இந்த யுத்தத்துக்காக வருவதற்கு முன்னால் மதீனாவிலே வளமை போன்ற நபி அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமை நியமித்துவிட்டு வந்தார்கள். அந்த யுத்தத்துக்கான கொடியை யாரிடத்திலே? மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். இத்தோட அந்த யுத்தம் முடிவடைகின்றது. அதை தொடர்ந்த முக்கியமான யுத்தம் தான் கஸ்வத்து ஹைபர், ஒவாதில் குரா, கஸ்வத்து ஹைபர், ஹைபருடைய யுத்தம். ஹைபர் யுத்தம் மிக முக்கியமான யுத்தம் சோர்களே. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்திலே இடம்பெற்ற ஒரு யுத்தம். ஹைபரை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இந்த நாட்டிலே மதீனாவுடைய வடபகுதியிலே சுமாராக 95 மைல்கள், இங்கே 80 மைல் போட்டிருக்காங்க, நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் 95 சுமாராக 155 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக இன்று இருக்கின்றது. அந்த காலத்திலேயும் ஒரு முக்கியமான செழிப்பான ஒரு ஊராகத்தான், பல கோட்டைகள் நிறைந்த ஒரு ஊராக ஹைபர் இருந்தது. நமக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் படித்தோம், மதீனாவில் இருந்த யூத கோஸ்டினர்கள் நபி அவர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளுக்கு மாறு செய்ததன் விளைவாக ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் மதீனாவில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். சிலர்கள் ஷாமுக்கே துரத்தி அடிக்கப்பட்டார்கள், மற்றும் சில கோத்திரத்தினர்கள் ஹைபரின் பக்கம் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஆகவே ஹைபரிலே போய் அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களை அமைத்து அந்த கோட்டைகளை பலமாக உறுதியாக அவர்கள் வைத்து பயிர்கள் செய்து கொண்டு, பயிர் நிலங்கள் விவசாயங்களை செய்து கொண்டு யூதர்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். ஏற்கனவே நாம் சொன்னதை போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முக்கிய எதிரிகளாக 3 தரப்பினர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு தரப்பினர்கள் தான் குறைஷி காவிர்கள். வெகு தூரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருந்தது. மதீனாவுக்கும் மக்காவுக்கும் இடையில பெரிய தூரம், ஹைபர் 3 பக்கத்திலே உள்ள இடம் அல்ல, மிக தூரத்தில் இருந்த பொழுதிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அடிக்கடி பிரச்சனைகளோடு இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த பகுதி ஓரளவு சமாளிக்கப்பட்டது. எதன் மூலமாக? ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலமாக யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அங்கே கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய புறத்தில் இருந்து திடீர் தாக்குதல்களோ படையெடுப்புகளோ வரமாட்டாது என்பதை நபி அவர்களுக்கு உறுதியாக இருந்தது. என இந்த 3 கூட்டங்களிலேயும் அதிகம் பலமிக்கவர்கள் யார்? குறைஷிகள் தான், சந்தேகம் கிடையாது, குறைஷிகள் தான் அதிக பலமிக்கவர்கள். ஆகவே அவர்களுடைய பகுதியிலே நபி அவர்களுக்கு ஓரளவு அந்த விடயத்திலே அச்சம் தீர்ந்திருந்தார்கள். அதனால் அடுத்த கட்டமாக கத்தபான் கோத்திரத்தினர்கள், இவர்கள் தான் எதுக்கு முக்கியமாக அந்த கூட்டுப்படையிலே முக்கிய பங்கேற்றவர்கள் தான் கத்தபான் கோத்திரத்தினர்கள். அவர்களும் ஓரளவு அமைதியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இந்த ஹைபர்ல இருக்கக்கூடிய யூதர்களை பொறுத்தவரையில், யூதர்களுடைய பொதுவான அந்த சுபாவமே என்ன செய்வது? சூழ்ச்சி செய்வது, தந்திரங்களை செய்வது, அவர்களுக்கு மாறாக இருக்கக்கூடியவர்களை தந்திரம் செய்து ஏதாவது முறைகளிலே தீர்த்து கட்டுவது, இப்படியான விடயங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் இவர்களுடைய விடயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய கணக்கை முடிக்க வேண்டும், இவர்களுடைய கணக்கை முடிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு கட்டுகின்றார்கள். அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகின்றார்கள். ஏனென்றால் ஹைபர்ல இருக்கக்கூடிய யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பல விதத்திலே அவர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார்கள். மதீனாவுடைய அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார்கள். அதிலே ஒன்றுதான், அவர்கள் அந்த கூட்டுப்படையினர்களை, அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய அகல் யுத்தத்துக்காக அந்த கூட்டுப்படையினர்களை தயார் செய்வதிலே மிகப்பெரிய பங்களிப்பை ஏற்றவர்கள் யார்? இந்த ஹைபர்ல இருக்கக்கூடிய யூதர்கள் தான். அது ஒரு காரணம். அதே போன்றே அவர்கள் வந்து மதீனாவுக்குள்ளே உள்பூசல்களை ஏற்படுத்துவதற்கு நெருங்கிய தொடர்பை யாரோட வச்சிருந்தாங்க? மதீனாவுக்குள்ளே இருக்கக்கூடிய முனாஃபிக்களோட வச்சிருந்தாங்க. இதுவும் ஒரு காரணம். நபி அவங்க பார்க்கிறாங்க, இவர்களுடைய தொந்தரவு வந்து ஒன்று ரெண்டல்ல, ஒரு கோணத்திலே தான் இவர்களுடைய பிரச்சனை இருந்தா கொஞ்சம் சமாளிச்சு போகலாம். பல விடயங்களிலே இவர்களுடைய தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஏற்கனவே ஒரு பெரிய யுத்தத்துக்காக வேண்டி, அந்த அகல் யுத்தத்துக்காக வேண்டி திட்டம் தீட்டியவர்கள், அதற்காக அந்த பனு குறைதா கோத்திரத்தினர்களை தூண்டிவிட்டவர்கள். அந்த நேரத்திலே பனு குறைதா கோத்திரத்தினர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களே நம்பித்தான் உடன்படிக்கையை முறித்தார்கள். இப்படி பல விடயங்கள். அதே போன்று மதீனாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களோட நிறைய தொடர்பு வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் கத்தபான் கோத்திரத்தினர்களுக்கும் அந்த நாட்டுப்புறத்தில் இருந்த இன்னும் சில கோத்திரத்தினர்களோட தொடர்பு வைத்திருந்தார்கள். அதே போன்று மதீனாவை தாக்குவதற்காக வேண்டி ஹைபரில் இருந்து கொண்டு திட்டம் தீட்டினார்கள். அதே நேரத்தில் நபியை கொலை செய்வதற்காக வேண்டி, நபியை கொலை செய்வதற்காக வேண்டியும் அவர்களுடைய சில சூழ்ச்சி முறைகள் அங்கே கையாளப்பட்டு வந்தது. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கருத்திலே கொண்டுதான் இவர்களுடைய கணக்கை முடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். அதனால் அவர்கள் மிக முக்கியமாக இருந்த சல்லாம் இப்னு அபில் ஹுகைக், அதே போன்று உசைர் இப்னு ஜாரிம் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களுடைய இந்த முக்கியமான தலைகளை அப்படியே பிடுங்கி எடுத்து விட வேண்டும். இந்த முக்கியமான தலைகள் அப்படியே பிடுங்கி எடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்துக்காக வேண்டி தயாராகின்றார்கள். ஆனால் ஏன் கொஞ்சம் காலம் கடந்து இதற்காக கொஞ்சம் அவகாசம் பெற்றார்கள் என்று சொன்னால், அந்த குறைஷி காபிர்களோடு இருந்த பிரச்சனையை ஓரளவு நபி அவர்கள் இடைநிறுத்துவதற்குத்தான் நபி அவர்களுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது. அது மிக இலகுவான முறையில் ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு யுத்தம் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நபி அவர்கள் இந்த யுத்தத்துக்காக வேண்டி தயாராகின்றார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில இருந்து திரும்பி வந்து, துல்காதாவிலே தான் ஹுதைபியா உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது, அதற்கு பின்னால் துல்ஹிஜ்ஜா மாதத்திலே மதீனாவில் இருக்கின்றார்கள். முஹர்ரம் மாதத்துடைய ஒரு பகுதியிலே மறந்துவிட்டு அடுத்த பகுதியிலே ஹைபரை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிக்கிளம்ப ஆரம்பிக்கின்றார்கள். தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹுடைய 20வது வசனத்திலே பின்வருமாறு சொல்கின்றான், வஅதகுமுல்லாஹு மகானிம கதீரதன் தஅகுதுனஹா ஃபஅஜ்ஜல லக்கும் ஹாதிஹி. அல்லாஹு தஆலா வஅதகுமுல்லாஹு மகானிம கதீரதன் தஅகுதுனஹா. நாம் ஏற்கனவே சொன்னோம், ஹுதைபியா உடன்படிக்கையில இருந்து திரும்பக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா மிக தெளிவான ஒரு வெற்றியை நிச்சயமாகவே உங்களுக்கு வழங்கிவிட்டான் என்ற செய்தியை அனுப்பினான். அங்கே அதாவது மேலோட்டமாக பார்த்தால் நபி அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு செல்லுகின்றார்கள், நோக்கம் நிறைவேறவில்லை, தோல்வி கண்ட நிலையில் தான் மதீனாவை திரும்புவது போன்று மேலோட்டமாக தென்பட்டாலும், அந்த உடன்படிக்கைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு பெரிய வெற்றியை வாக்களித்திருக்கின்றான். ஏன், முழு மக்காவும் அடுத்த ஓரிரு வருடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்புக்கு கீழால் வருகின்றது, கைபர் கோட்டை வெற்றி கொள்ளப்படுகின்றது. இந்த வெற்றிகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. அந்த சூராவுல நிறைய நற்செய்திகள் தான் வருகின்றது. அதிலே 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅதகுமுல்லாஹு மகானிம கதீரதன் தஅகுதுனஹா, நீங்கள் எதிர்காலத்திலே பெறக்கூடிய மிகப்பெரிய கொள்ளை பொருள்கள் இருக்கின்றது. ஏன், கைபருடைய சொத்து என்பது பின்னால் வரும் மிகப்பெரிய சொத்து, பெரிய சொத்து. பைத்துல் மால் வந்து நிரம்பி வழிந்தோடும் அளவுக்கான ஒரு சொத்து தான் ஹைபர்ல இருந்தே பெறப்பட்ட சொத்து. அதற்கு பின்னால் இன்னும் ஒரு சில வருடங்களிலே மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது, அதைத் தொடர்ந்து ஹுனேன் யுத்தத்தில் அதை விட பெரிய சொத்தை நபி அவர்கள் அடைகின்றார்கள். ஆகவே ஆரம்ப காலத்திலே கஷ்டங்களை சந்தித்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், பின்னால் போதும் என்றும் அளவுக்கு அல்லாஹு தஆலா நபிக்கும் தோழர்களுக்கும் இந்த உலகத்திலும் குறையை வைக்கவில்லை. அதனால்தான் இப்ப நாங்க நபியுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நேரத்தில் சில பேரு தவறாக விளங்குறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கவச ஆடை ஒரு யூதனிடத்தில் அடைக்கலம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த நிலையில் நபி அவங்க மரணித்தாங்க. அப்ப நபி அவங்க வந்து ஒரு மிகவுமே வறிய ஒரு முறையிலே கடன் கேட்கிற நிலைக்கு நபி அவங்க வாழ்ந்தார்கள்ன்னு கேட்டோம்னா, நபி அவர்களுக்கு அந்த தேவை இருக்கவில்லை, தான் ஒரு முன்மாதிரி என்பதற்காக வேண்டி அந்த வாழ்வை தெரிவு செய்தார்கள். இல்லை என்று சொன்னா, நபி அவர்களுடைய அந்திம காலகட்டத்தை பொறுத்தவரையில் வரலாறு சொல்லுகின்றது, நபி அவர்களுடைய வீட்டிலே சில காலங்களிலே ஹதீஸ் இப்படி வந்திருக்கின்றது, 3 மாதங்கள் கழியும், அதாவது 2 மாதங்கள், 3 பிறைகளை நாங்கள் காணோம், ஒரு பிறை கண்டு அடுத்த பிறை அடுத்த பிறை, எங்களுடைய எந்த வீடுகளிலையும் தீமூட்டப்பட மாட்டாது. அப்ப எப்படி வாழ்க்கை ஓடியது, அல் அஸ்வதான், தண்ணீரும் பேரீத்தம்பளம், பொண்ணு பொண்ணு முரணன்று விளங்கக்கூடாது, இந்த வாழ்க்கையை நபி அவங்க தெரிவு செஞ்சாங்க. அதே நேரத்தில் நபி அவர்கள் தங்களுடைய மனைவியர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய அன்றாட தேவைக்கான 3 மாதங்களுடைய உணவுகளை சேமித்து வைத்த முறையையும் நபி அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். இதுல தப்பு கிடையாது. உதாரணமாக சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எப்படி சில உணவுப் பொருட்களை சிலதை வந்து நமக்கு சேமித்து வைக்கலாம் என்று காணக்கூடிய சில பொருட்களை, 3 மாதங்களுக்கு தேவையான பொருட்கள், இப்படி ஒரு 6 மாதத்துக்கு தேவையான பொருளை நாங்கள் வீட்டில் சேகரித்து வைக்கிறதுல தப்பு கிடையாது, இது தவக்குலுக்கு மாற்றமடி யாரும் சொல்லக்கூடாது. நபியவர்களை இந்த முறையை கையாண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தான் ஒரு முன்மாதிரி அடுத்த முறையையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இரண்டு விதத்திலேயும் நபியவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே நபி விசேஷமாக இந்த ஹைபருக்கு பின்னால் நபியவர்களுக்கு சொந்தமாகவே ஹைபரில் சில பகுதிகளை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இப்படியாக அந்த சொத்துக்கள் கிடைத்த நேரத்திலே நபியவர்கள் சற்றே தாராளமாகவும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள், எளிமையாகவும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். இதுல வந்து பெருமையின்றி ஒரு மனிதன் தாராளத்தன்மையுடன் தன்னுடைய குடும்பத்தோடு நடந்து கொள்வதில் தவறு கிடையாது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நஹ்னு கௌமுன், நாங்க எப்படி சொன்னால், இதா உஸ்ய அலைனா தவஸ்ஸஅனா, கொஞ்சம் மேலதிகமா கிடைச்சா கொஞ்சம் மேலதிகமா செலவு செய்வோம். வஇதா புய்க அலைனா புய்க்னா, கொஞ்சம் கஷ்டம் வந்தா கொஞ்சம் இறுக்கமாக இருப்போம். சில பேர் அப்படி இல்லை, எவ்வளவு வசதியாக இருந்தாலும் இறுக்கி பிடிக்கிறது. அதுக்கு மாற்றமாக வசதி இல்லாட்டியும் ஆடம்பரத்துக்காக கடம்பட்டு விஸ்தீர்ணமாக விசாலமாக வாழ பார்க்கறது இல்ல. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லுகின்றான், நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உங்களுடைய கைகளை களத்தின் பக்கம் கட்டவும் வேண்டாம், வலா தப்ஸுதஹா குல்லல் பஸ் ஃபதக்உத மலூமன் மஹ். நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உங்களுடைய கைகளை களத்தின் பக்கம் கட்டி கஞ்சத்தனம் செய்யவும் கூடாது, வலா தப்ஸுதஹா குல்லல் பஸ், முழுமையாக கைகளை விரித்து செலவு செய்து விடவும் கூடாது. என்ன செய்யணும், நடுநிலையை கையாள வேண்டும். செலவினங்கள்ல நடுநிலையை கையாள வேண்டும் என்றால் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நபி அவர்கள் இந்த இருமுறைகளையும் கையாண்டிருக்கின்றார்கள். தோழர்களுடைய வாழ்க்கை முறையும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு பல அதிகமான கொள்ளை பொருட்களை அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றான், நிச்சயமாக அவைகளை நீங்கள் அடைவீர்கள். இதிலையும் தஸ்தீர்ல ரெண்டு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கொள்ளை பொருட்களை அதுவும் அவசரமாக அடைவதற்கான அவகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான், அதாவது ஹைபருடைய இந்த யுத்தத்தின் மூலமாக. அல்லது வந்து இதுக்கு வந்து ஃபாஜலக்கும் ஹாதிஹி என்று சொன்னால், இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை அவசரமாக கைச்சாத்திடப்படக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். எதற்காக, அந்த கொள்ளை பொருட்களை அடைந்து கொள்வதற்காக. இரண்டு தஃப்சீருடைய விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஹாதிஹி என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை, ஹுதைபியா என்று சொன்ன கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அல்லது வந்து அந்த வாக்களிக்கப்பட்ட கொள்ளை பொருட்கள் உங்களுக்கு மிக விரைவாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்வதாக வைத்துக் கொள்ளலாம். இப்ப மதீனாவுடைய படை ஹைபரை நோக்கி ஒரு 150 கிலோமீட்டர் சொன்னாலும் அந்த காலத்தில் ஒரு பயணம் தான். அந்த காலத்தில் இன்றைக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ்ல ஒரு மணி நேரத்தில் போய் சேர முடியுமாக இருந்தாலும், அந்த காலத்தில் வந்து என்ன செய்யறது, அது ஒரு பயணம், அதுக்காக வேண்டி தயாராக வேண்டும். அதுவும் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி செல்வதாக இருந்தால் அது ஒரு பாரிய பொறுப்பாக இருந்தது. அந்த நேரத்தில் ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கைக்கு மதீனாவில் இருந்து சிலர்கள் நயவஞ்சகர்கள் செல்லவில்லை ஒன்று. அதே நேரத்தில் சில பலவீனமான ஈமான்ல கொஞ்சம் பலவீனமானவர்கள் இவர்களும் செல்லவில்லை. இதனால் இப்ப நபி அவங்க ஹைபருக்கு போறாங்க. இப்ப அடிக்கடி வெற்றிகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஹுதைபியால இருந்தும் நபி அவங்க ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திட்டு வந்திருக்கிறாங்க. ஹைபருக்கு போனா நிச்சயமாக அந்த ஹைபர் கோட்டைகள் வெற்றி கொள்ளப்படும், அங்கு இருந்து நிறைய சொத்துக்கள் கிடைக்கும். இவைகள்ல ஆசை வைத்தவர்களாக அங்கே உள்ள சில முனாஃபிக்கள் என்ன செய்யறாங்க, இப்ப யுத்தத்துக்கு தயாராகிறாங்க, இப்ப நபியோட போறதுக்கு தயாராகிறாங்க. அப்பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இது குறித்து வசனத்தை இறக்குகின்றான். சயகூலுல் முஹல்லஃபூன இதன் தலக்தும் இலா மகானிம லிதஅகுதுனா லிதஅகுதுஹா தரூனா நத்தபிஉக்கும். என்ன சொல்வார்கள், அந்த ஹுதைபியாவுக்கு செல்லாமல் பின்வாங்கி இருந்த சில முனாஃபிக்குகளும் பலவீனமானவர்களும், நீங்கள் அல்லாஹ் வாக்களித்த அந்த ஹைபருடைய கோட்டையை வெற்றி கொண்டு அந்த கொள்ளை பொருட்களை அடைந்து கொள்வதற்காக செல்வதற்கு தயாரானால் அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்களும் வர்றோமே, என்ன பிரச்சனை, நாங்களும் உங்களோட வர்றோமே என்று பேசுவார்கள். பாருங்க, அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களில் உள்ளதை தெரிந்தவன்லவா. நபியை பொறுத்தவரை என்ன செஞ்சிருப்பாங்க, வாங்க அழைச்சி போவாங்க. மேலோட்டமாக மக்களுடன் நடந்தவர்கள் தான் நபியவர்கள். நயவஞ்சகர்களுடனும் நபியவர்கள் நல்ல முறையில் தான் நடந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய நாவுகளில் இருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகளை உள்ளத்தை தோண்டி பார்க்க மாட்டார்கள். வாங்க பிரச்சனை இல்லை சொல்லுவான், அதுதான் நபியுடைய முறை. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இல்லை, அவர்கள் வந்து இந்த பெரிய சொத்துக்களை அவர்களுக்கு ஆசை இருந்தது ஹுதைபியா, மக்காவை நோக்கி நீங்க உம்ராவுக்கு சென்ற நேரத்தில் அது ஒரு நீண்ட பயணமாக இருந்தது. ஏன் இப்படி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அங்க போய் எங்களுடைய உயிர்களை நாங்கள் மாய்த்து கொள்ள வேண்டும் என்ன நினைத்தார்களே, பின்வாங்கினார்கள். இப்பொழுது பக்கத்தில் இருக்கின்றது, சொத்து கிடைக்கும் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ் நச்சையை சொல்லி இருக்கின்றான். ஆகவே இவைகளை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் உங்களோட கூட்டு சேர்ந்து கொள்ளலாமே என்று அவர்கள் சொல்லுவார்கள். யுரீதுன அய்யுபத்திலு கலாம் அல்லாஹ் குல்லன் தத்தபிஊனா, அல்லாஹுடைய வார்த்தையை அவர்கள் மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அல்லாஹு தாலா இவர்களை அப்படியே அந்த மதீனாவிலே விட்டு விட்டு செல்வதற்கு தான் அல்லாஹ் நபிக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை எதுவாக இருந்தது, இவர்களிடத்திலே நயவஞ்சகம் இருக்கின்றது, பலவீனம் இருக்கின்றது, கோழையர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வார்த்தையை இவர்களினால் மாற்ற முடியாது. நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லிவிடுங்கள், குல்லன் தத்தபிஊனா கதாலிக்கும் கால் அல்லாஹு மின் கபல், அல்லாஹு தாலா ஏற்கனவே எனக்கு இப்படித்தான் சொல்லி இருக்கின்றான், நீங்கள் எங்களை பின்துயர்ந்து செல்லக்கூடாது, எங்களோடு நீங்க வரக்கூடாது. ஃபஸயகூலூன பல் தஹ்சுதூனனா அப்படி சொல்றான், சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா ஆசை பண்றான், ஆசை பண்ணுவாங்க, அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லல, நீங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, எங்களின் மீது இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக நாங்களும் உங்களோட பங்கு சேர்ந்து கொள்வோமே, அதுல உங்களுக்கு உங்களோட பெர்சன்டேஜ் குறைஞ்சிடும் அல்லவா, நாங்களும் வந்தோம்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய பெர்சன்டேஜ் என்ன செய்யும், குறைந்திடும் அல்லவா, அதனால எங்கள் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக, எங்கள் மீதுள்ள குரோதத்தின் காரணமாக, பொறாமையின் காரணமாகத்தான், பல் தஹ்சுதூனனா பல் கானு லா யஃபகூன இல்லா கலீலா, அல்லாஹ் சொல்லுகின்றான், பல் கானு லா யஃபகூன இல்லா கலீலா, அவர்களே சிலர்களை தவிர அவர்கள் எதையும் விளங்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இல்லை உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாக்கியத்தை தடுத்திருக்கின்றான். பாவத்தின் காரணமாக நீங்கள் நடந்து கொண்ட அந்த முறையை அடிப்படையாக வைத்துதான் அல்லாஹு தாலா வர வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கின்றான். ஆகவே நீங்கள் எங்களுடன் வரக்கூடாது, நபி அவர்கள் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இதுல கூட்டு சேர முடியாது, வர முடியாது என்று உறுதியாகவே நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்ப நபி அவங்க என்ன செய்றாங்க, இந்த இடத்துல என்னோட வருவதாக இருந்தால் இந்த கொள்ளை பொருட்கள்ல கனிமத்துகள் ஆசை வைத்தவர்கள் யாரும் வரக்கூடாது, ஜிஹாத் செய்யறதுக்கு யுத்தத்துக்கே ஆசையுள்ளவர்கள் மாத்திரம்தான் வர வேண்டும் என்று அங்கே பிரகடனம் செய்கின்றார்கள். ஆகவே அங்கு இருந்த பைஅத்துர் ரிதுவான், பைஅத்துர் ரிதுவான் என்று சொன்னால் ஹுதைபியா உடன்படிக்கையிலே நடந்த அந்த கையொப்பம் செய்வதற்கு முன்னால் நபி அவர்களோட மௌத்துக்காக வேண்டியே பைஅத் செய்து கொண்டார்களே அந்த சிலர்கள் மாத்திரம், அவர்கள் எத்தனை பேர்கள், 1400 பேர்கள், 1400 பேர்கள் கொண்ட அந்த தோழர்கள் அவர்கள் மாத்திரம்தான் வருவதற்கு முன் வந்தார்கள், வேற யாருமே வரல. அந்த பைஅத் ரிதுவானிலே நபியோட பைஅத் செய்து கொண்டவர்கள் அவர்கள் 1400 பேர்களும் மாத்திரம்தான் நபியோட வருவதற்கு தயாராகின்றார்கள். நபி அவர்கள் மதீனாவிலே சிபா இப்னு உர்ஃபுதா என்று சொல்லக்கூடிய சிபா இப்னு உர்ஃபுதா அவர்கள் வந்து பனு கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அபூதருல் கிஃபாரி அவர்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த சிபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி அவர்கள் நியமித்து விட்டு, மதீனாவுடைய அந்த தொழுகை ஏனைய விடயங்களை கண்காணிப்பதற்கு நியமித்து விட்டு நபி அவர்கள் வழியாக தயாராகின்றார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை நுமைலா இப்னு அப்துல்லாஹ் அல்லைசி என்று சொல்லக்கூடிய தோழரைத்தான் நபி அவர்கள் நியமித்ததாக சொல்லுகின்றார்கள். ஆனாலும் சிபாவை நியமித்ததுதான் சரியான கருத்தாக இருக்கின்றதுன்னு சொல்லி இங்கே நூலாசிரியர் அதை உறுதிப்படுத்துகின்றார்கள். நபி அவர்கள் இது எப்ப, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, நபி அவர்கள் மதீனாவுலே இருந்து வெளியேறியதற்கு பின்னால் தான் யார் வருகின்றார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அபு ஹுரைரா எங்கிருந்து வந்தவங்க, சொந்த ஊரங்க அவர்களுடைய பாய்ஃப் தௌஸ் கோத்திரத்தினர்கள். அபு ஹுரைரா தௌஸ் கோத்திரம், இன்னைக்கு ஜஹரானிகள் சொல்றாங்களே அவர்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் அபு ஹுரைரா. அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க, நபி அவங்க கைபருக்கு போயிருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியிலே தான் தாயிஃபில் இருந்து மதீனாவுக்கு வந்து மதீனாவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ், மதீனாவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். யாரிடத்துல, சிபா இப்னு உர்ஃபுதாவிடத்தில் வந்து ஃபஜ்ரு தொழுகையுடைய நேரத்தில் வந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் தொழுது முடிந்ததற்கு பின்னால சிபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்க, மார்க்க விடயங்களை சொல்லி உடனடியாக அல்லாஹுடைய தூதர் இதோ போருக்கு போயிருக்கிறாங்க போங்க, நடக்குமா அவர்களே, காலையில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மனிதனை தொழுகை கழிச்சு வர்றது எவ்வளவு பெரிய பாடம் இருக்கு, இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு தொழுகையில உறுதி இல்லை. நம்ம மக்களே தொழுகையில உறுதி இல்லாம இருக்க நேரத்தில் இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. தொழுகையை பத்தி நாங்க இதை சந்திக்கிறோம், நாள்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பல வருடம் என்று சொல்றாங்க இஸ்லாத்துக்கு வந்து, பல மாதங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா அவர்களுக்கு தெரியல, மார்க்கத்துடைய அடிப்படை விடயங்கள் தெரியல. அபூ ஹுரைராவுடைய தேட்டம் இருக்குதே, சாதாரணமான தேட்டம் அல்ல. பாருங்க, இப்ப கணக்கு வச்சு பாருங்க, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் உடைய மாதம், 8, 9, 10 நபி அவங்க மூத்தாரங்க வஃபாத்தாரங்க சொல்லுங்க, ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல், 3.5 வருடங்களிலே இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களுடைய ஒரு ஹதீஸ் களஞ்சியம், லா இலாஹா இல்லல்லாஹ் தேட்டம், அபூ ஹுரைராவிடத்திலே தேட்டம் இருந்தது. பிந்திய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் யாரோட இஸ்லாத்தேற்கல்ல, அபூ பக்ரோட இஸ்லாத்தேற்கல்ல, மக்காவுடைய அந்த கஷ்ட காலத்திலே ஏற்கவில்லை, மதீனாவுடைய அதுவும் கடைசி பகுதியில். மதீனாவுக்கு வந்து இப்ப எத்தனை வருடமாது 7 வருடம் ஆகிட்டது. அந்த கட்டத்தில்தான் யாரு அபூ ஹுரைரா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய தேட்டத்தை கொண்டவராக இருந்திருப்பார், எவ்வளவு ஒரு பெரிய ஆசை நபியோடு இருந்து அந்த ஹதீஸை மனநமிடும், அதுதான் அவர்களுடைய முழு மூச்சாக இருந்தது, முழு நோக்கமாக இருந்தது. அதிகபட்சமான செய்திகளை நபியிடத்தில் இருந்து நபியுடைய அந்தரங்க விடயங்கள், சொந்த விடயங்கள், மார்க்கத்துடைய மிக முக்கியமான நுணுக்கமான விடயங்கள், பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இந்த செய்திகளை எல்லாம் திரட்டிய ஒரு பெரிய ஹதீஸ் களஞ்சியமாக போற்றப்படக்கூடியவர் தான் அபூ ஹுரைரா. எந்த ஒரு ஹதீஸ் வந்தாலும் அபூ ஹுரைரா, அன் அபி ஹுரைரா புகாரில வரக்கூடிய ஹதீஸ்கள், ஏராளமான ஹதீஸ்கள், அபூ ஹுரைரா முஸ்லிம், அபூதாவு, திருமிதி, நசாஇ, நிறைய ஹதீஸ்கள். சில பேர் எப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னா, ஹதீஸ் வந்து லேசாகாத சொல்றதுக்கு அபூ ஹுரைரா சொல்றது, அப்படி சொல்லக்கூடாது. அபூ ஹுரைரா அறிவிச்சாங்க, புகாரில வருது, அப்படி சொல்லக்கூடாது. ஊர்ஜிதம் இல்லாம உறுதிப்படுத்தாம அபூ ஹுரைராவோட மேல அந்த ஹதீஸ் போடக்கூடாது. ஆகவே ஆனாலும் அபூ ஹுரைரா வந்து ஏறத்தாழ 1000 கணக்கான ஹதீஸ்களை என்ன செஞ்சிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பெரிய தேட்டம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா, அப்ப நபியை காணுவதற்காக வேண்டி உடனடியாகவே என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு வந்து மறுநாளே அப்படியே போறாங்க. அவங்க போய் சேர்ற நேரம் அங்க கைபருடைய விடயங்கள் எல்லாம் முடிஞ்சிருந்தது, கைபருடைய விடயங்கள் வந்து முடிந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் முஸ்லிம்களோட இருந்த தோழர்களோட ஆலோசனை செய்து, இவங்க வந்தாங்களே சிரமப்பட்டு வந்தார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கும் யுத்தத்தில் பங்கு கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கும் அந்த கனிமத்து பொருளை ஒரு பகுதியை கொடுத்ததாக வரலாறு சொல்லுகின்றது. சரி, இப்ப நபி அவர்களுடைய நகர்வு தயாராகின்றார்கள் என்ற செய்தி மதீனாவுல அப்படியே பரவுகின்றது. மதீனா ஒரு ஊர், அங்க வந்து யார் இருக்கிறாங்க, முக்கியமாக நபி அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவதானிக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னதை போன்று நயவஞ்சகர்களுக்கும் யாருக்கும், யூதர்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கின்றது, இரகசிய ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. இப்ப நபி அவர்களுடைய ஏதோ ஒரு விடயத்துக்காக நபி அவங்க தயாராகிறாங்க. அதுலேயும் நபி அவர்களுடைய திசை கைபரை நோக்கித்தான் இருக்கின்றது என்று மதீனாவில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களுக்கு ஊர்ஜிதமாகிவிட்டது. அதுல மிக முக்கியமாக அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அவன் எந்த கட்டத்தையும் கைவிடுவதில்லை. எந்த சந்தர்ப்பத்தில் நபிக்கு தோழர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாமோ அந்த நேரத்தில் முழுமையாக நின்று செயல்படக்கூடியவன் தான் அப்துல்லா இப்னு உபை. உடனடியாக யூதர்களுக்கு மெசேஜ் அனுப்புகின்றான். என்ன மெசேஜ் அனுப்புகின்றான், இதோ முகம்மது தயாராகிவிட்டார், உங்களுடைய கோட்டைகளின் பக்கம், உங்களுடைய இருப்பிடங்களை நோக்கி முகம்மது அவருடைய ஒரு படையோட தயாராகி இருக்கின்றார். ஆகவே நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உங்களுடைய பாதுகாப்புக்கான எல்லா தேவைகளையும் ஏற்பாடுகளையும் நீங்கள் முன்கூட்டி செய்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்க அவர்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களிடத்தில் பலமான ஆயுதம் இருக்கின்றது, கோட்டைகள் இருக்கிறீங்க, எதுக்கு பயப்படுறது, அவங்க வெளியிருந்தா உங்களை தாக்கணும், கோட்டைக்குள்ள இருந்து உங்களுக்கு தாக்கு பிடிக்கலாம், அவர்களை எதிர்த்து போர் செய்யலாம், நீங்கள் பயந்து கோழையர்களாக நீங்கள் சரணடைந்து விடாதீர்கள், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கிறான். பிரச்சனைகள் வந்து நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், இப்படியாக வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கிறான். முகமதுடைய கூட்டம் வந்து ஆயுதத்திலையும் படையிலையும் சொற்பமானவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தைரியமாக இருந்து தாக்குப்பிடிங்க என்று சொல்லி செய்தியை அனுப்புகின்றான். இப்ப இந்த செய்தி ஹைபர்ல இருக்கக்கூடிய யூதர்களுக்கு வந்து விடுகின்றது. அங்க இருக்கக்கூடிய கினானத் இப்னு உபை இப்னு ஹுகைக் வஹவுத் இப்னு ஹவுதத் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய இருவர்களையும், கினானாவையும் ஹவுதா என்று சொல்லக்கூடிய இருவர்களையும் கத்தபான் கோத்திரத்தினர்களுக்கு அனுப்புகின்றார்கள் அவர்களிடத்தில் இருந்து உதவி தேடுவதற்காக. ஏற்கனவே கத்தபான் கோத்திரத்தினர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் இருந்தது, எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நீங்க கை கொடுக்க வேண்டும். ஏன் நபியவர்களும் அப்படித்தான் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். நபியவங்க யூதர்களோட செய்த ஒப்பந்தத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோமா இல்லையா, யூதர்களோட எப்படி ஒப்பந்தம் செஞ்சாங்க, மதீனாவை தாக்குவதற்கு யாராவது வந்தால் நீங்க அவர்களோட சேர்ந்து எங்களை தாக்குறது இல்ல, நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு உதவியாக இருக்கணும். அதுதான் நபியவங்க யூதர்களோட ஆரம்ப காலத்திலே மதீனாவுக்கு வந்து ஆரம்பத்திலே செய்து கொண்ட உடன்படிக்கைகளை படிச்சோமா இல்லையா, அதுல முக்கியமான நிபந்தனைகளா போட்டாங்க, வெளியில இருந்து யாராவது எங்களை தாக்க வந்தா உங்களுடைய உதவி எங்களை சார்ந்தா இருக்க வேண்டும், வெளியிருந்து வரக்கூடிய சக்திகளுக்கு நீங்க உதவி செய்யக்கூடாது. ஆனால் அதற்கு நேர் மாற்றமாகத்தான் பனு குறைதா பனு கைனுகா கோத்திரத்தினர்கள்லாம் நடந்தார்கள். அதனால் தான் அவர்கள் மதீனாவில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆகவே அந்த கத்தபான் கோத்திரத்தினர்களோடு இருந்த ஒரு நட்பு ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்து அவர்களிடத்தில் இருந்து உதவி கேட்டு ஆள் அனுப்புகின்றார்கள். யார், இந்த அதாவது ஹைபர்ல இருக்கக்கூடிய யூதர்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மதீனாவில் இருந்து ஹைபர் பக்கமாக நகர்கின்றார்கள். அதுல பல இடங்கள், இஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஜபல் இஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை பக்கமாக வந்து அதுல இருந்து சஹபா, அதுல இருந்து ரஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி அப்படி வந்து கத்தபான் கோத்திரத்தினர்களுடைய இருப்பிடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு நாள் தூரம் தான் இருக்கின்றது, மிக நெருங்கி விட்டார்கள். இப்ப கத்தபான் கோத்திரத்தினர்கள் யாருக்கு, ஹைபர் வாசிகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவர்களுடைய இருப்பிடங்கள்ல இருந்து ஆண்கள் எல்லாம் வெளியேறி பெரிய ஒரு படையாக யாருக்கு, மதீனாவுடைய படைக்கு எதிராக ஹைபர் வாசிகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களில் இருந்து வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு ஆரவாரம், தங்களுடைய பிரதேசத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி இவர்களுக்கு கிடைக்கின்றது. ஒரு தடுமாற்றம், அவங்க நினைச்சாங்க நாங்கள் எங்களுடைய இருப்பிடத்தில் இருந்து வெளியேறியதை பார்த்து முகம்மதுடைய படை வந்து எங்களுடைய பெண்களையும் பிள்ளைகளையும் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள், ஆகவே இது நல்லதாக இல்லை, நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய போய் எங்களுடைய சொத்துக்களையும் எங்களுடைய மனைவி பிள்ளை குட்டிகளையும் நாங்கள் இழக்க வேண்டுமா, அவர்கள் தான் எங்களுக்கு முக்கியம், ஹைபர் வாசிகள் அல்ல என்று உடனடியாக அவர்களுடைய அந்த முடிவை மாற்றி தங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி வருகின்றார்கள். திரும்பி அவங்க என்ன செய்யல, ஹைபருக்கு போகக்கூடிய அந்த யோசனையை சிந்தனையை கைவிட்டு விடுகின்றார்கள். அப்ப இது யாருக்கு சாதகமாக, இஸ்லாமிய படைக்கு சாதகமாக அமைந்து விட்டது. உண்மையில் அவர்கள் நபியவர்களுக்கு தெரியாது இவங்க அங்க ஹைபருக்கு உதவி செய்ய போறாங்கன்னு சொல்லி அந்த பாதையாக சென்ற அந்த ஒரு படை சென்றால் அங்க ஒரு பதட்டம் இருக்குமா இல்லையா, அந்த பதட்டத்தை இவர்கள் மாறாக வழங்கிக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்துல அப்படி ஒரு உதிப்பை போட்டு இது எங்களுடைய ஊரில் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு நபி அவங்களுக்கு கேள்விப்பட்டு, முகமதுக்கு கேள்விப்பட்டு, நாங்கள் ஹைபருக்கு உதவி செய்ய போகின்றோம் என்பது கேள்விப்பட்டு எங்களுடைய கதையை முடிக்கிறதுக்கு வந்திருக்கிறார் போல என்று சொல்லி அவங்க தங்களுடைய அந்த ஆலோசனையை மாற்றி தங்களுடைய ஊருக்கு திரும்பி வந்து விடுகின்றார்கள். அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், இரண்டு வழிகாட்டிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள். அந்த இடத்தில் இருந்து இரண்டு வழிகாட்டிகளை தெரிவு செய்கின்றார்கள். அவர்களை அழைத்து அதுவும் வடக்கு புறமாக ஹைபருக்கு வந்து வடபுறமாகத்தான் அங்கே நுழைய வேண்டும். ஏன்னா வடக்கு புறத்தான் என்ன இருக்கின்றது, ஷாம் இருக்கின்றது. ஷாமுக்கு செல்லக்கூடிய அந்த நுழைவாயில் இருக்கின்றது, அந்த புறமாக ஹைபருக்கு நுழைந்தால்தான் அங்க இருந்து இந்த தகவல் கிடைத்ததும் அவங்க, ஏன்னா ஷாமுல ஏற்கனவே அத்ராத் ஷாம் நாங்கள் சொன்னோம், ஷாமுல ஏற்கனவே யூதர்கள் ஒரு கோஸ்தியினர்கள் அங்கே குடியிருக்கின்றார்கள். அப்ப நபி அவர்களுடைய வருகை, இஸ்லாமிய படையுடைய வருகையை அவர்கள் அறிந்ததும் அந்த பக்கமாக ஓடி அங்கே அடைக்கலம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக வடபுறமாகத்தான் தங்களுடைய பாதையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இரண்டு அந்த பாதைகளை பற்றிய நல்ல நுணுக்கமான விளக்கம் உள்ள ஹுசைல் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரையும் இன்னொருத்தரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்கின்றார்கள். தெரிவு செய்து என்ன செய்கின்றார்கள், அந்த வடபுறமாக சென்று ஹைபரை அடைவதற்கான வழியை அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதர்கள் ஒருத்தர் சொல்லுகின்றார்கள், நான் அதற்கான வழியை காட்டுவேன் என்று சொல்லி அப்படியே இஸ்லாமிய படை அந்த வழிகாட்டிகளோடு அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நகர்ந்து கொண்டிருந்து பல பாதைகள் பிரியக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்ததும் அதிலே ஒரு வழிகாட்டி சொல்லுகின்றார், இந்த இடத்திலே பல வழிகள் இருக்கின்றது, எந்த வழியில் சென்றாலும் நீங்கள் செல்லக்கூடிய இலக்கை அடையலாம், நீங்கள் செல்லக்கூடிய இலக்கை அடையலாம் என்று சொன்னதும் நபியும் கேட்கிறாங்க, இந்த வழிகளுக்கான பேர் என்ன? ஒவ்வொரு பேரையும் சொல்லுங்க. அதிலே ஒரு நுணுக்கம் இருக்கின்றது, ஒவ்வொரு பேரையும் கேட்கிறாங்க, அது ஒவ்வொரு பேரா சொல்றாங்க. இப்ப இங்கேயும் அந்த பேர்கள் இருக்கின்றது, சில பேர்கள் வந்து நல்ல பேர்கள் அல்ல. ஒரு பேர் என்ன சொல்றாங்க, ஹசன். இந்த ரோட்ட பேர் ஹசன். ஹசன்டா என்ன? கஷ்டம். கஷ்டம் என்ற கருத்து. அப்ப அது மீனிங் பொருத்தம் இல்ல. இந்த ரோட்ல இந்த பாதையில எங்களை அழைச்சு செல்ல வேண்டாம். நபி அவங்க சொன்னாங்க, இந்த பாதை எங்களுக்கு வேணாம். அடுத்த பாதையுடைய பேர் என்ன? ஷாஷ். பழங்காலத்து பேருக்கு சாசன்டா ஒரு பிரிவு வந்த மாதிரி ஒரு கருத்து. இதுவும் தேவையில்ல, இந்த வழியும் நமக்கு தேவையில்ல. மூன்றாவது வழி என்ன? மூன்றாவது வழி என்ன கேட்கிறார்கள்? இதனுடைய பேர் வந்து ஹாத்திப். ஹாத்திப் சொன்னா விறகு புறக்கிறது அந்த மாதிரி மீனிங். இந்த வழியும் தேவையில்ல. அப்பொழுது அந்த ஹுசைல் என்று சொல்லக்கூடிய சொல்றாரு, அல்லாஹுடைய தூதரே, இப்ப ஒரு வழிதான் இருக்குது, மூன்று வழியும் வேணாம்னு சொல்லிட்டீங்க, ஒரு வழிதான் இருக்கின்றது. இப்ப இதை கவனிச்சு கொண்டிருந்த உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க, இந்த நான்காவது வழியுடைய பேர் என்ன? அப்பொழுது சொல்றாரு, மர்ஹப். இதனுடைய வழி என்ன? இந்த பாதையுடைய பேர் மர்ஹப். மர்ஹப் சொன்னா என்ன? வரவேற்கிறது, நற்செய்தி. ஆகவே அந்த வழியை தெரிவு செய்து நபி அவங்க போறாங்க. நபி அவர்கள் அந்த பாதையை தெரிவு செய்து போகின்றார்கள். ஆகவே இதுலையும் என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே கான யுஜிபுல் ஃபஅல் செய்யறதே, நல்ல பெயர்கள் நல்ல வார்த்தைகள் நபி அவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கும். கெட்ட பெயர்கள் கெட்ட மீனிங்கள் உள்ள பெயர்களை நபி அவங்க மாத்தி இருக்கிறாங்க, நபி அவங்க மாத்தி இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஃபஅல் தஃபாஉல், ஒரு விஷயத்துல நல்லதை நாங்கள் எதிர்பார்க்கிறது நல்ல பேர்களாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பேர் வைக்கக்கூடிய நேரத்தில், ஒரு விடயத்தை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் சுட்குறி அபச குணம் பார்க்க கூடாது, அது மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் நட்குறி பார்ப்பது நல்லது, பிரச்சனை இல்லை. ஏனால் சுஹைலி இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் உடன்படிக்கைக்கு கைச்சாத்திடுவதற்கு வந்தார். யாருடைய புறத்திலே இருந்து? குறைசிகளுடைய புறத்திலே இருந்து அனுப்பப்பட்டவனுடைய பேர் என்ன? சுஹைலி இப்னு அம்ர். நபி அங்க சொன்னாங்க, கத் ஸஹுல அம்ருக்கும், உங்களோட காரியம் வந்து இலகுவாகி விட்டதே. நம்மளுடைய பேர் சுஹைல் தானே, லேசானவன். சிம்பிளாக உங்களோட காரியம் வந்து லேஸ் ஆகிட்டது. ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக, யுத்தமாக இருக்காது, ஏதாவது ஒரு உடன்படிக்கை, ஒரு சமாதானம், ஒரு ஒப்பந்தம், இப்படியாக ஏதாவது ஒரு நல்ல முடிவோட தான் நாங்கள் திரும்புவோம். ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தோழர்களை சமாதானப்படுத்தினார்கள். ஆகவே இந்த வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை சொல்வது நல்லது. ஆகவே அதற்கு இடையில் அந்த பாதையில் சில அசம்பாவிதங்கள் நடந்தது, அதை அடுத்த அமர்வுகளை பார்ப்போம். இத்துடன் நாங்கள் தலைப்பை நாங்கள் முடித்துக் கொள்வோம். அஹ்மது அவான் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன்.